எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோ பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேலையிலே நாங்கள் ஆண்டவரே ஒரு முகமாய் உம்முடைய மதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அந்த உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீ தந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் கர்த்தாவே. வந்தது நல்லது என்று உணர கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னத்தை உணர நாங்கள் ஒவ்வொருக்கும் நீ தாமே கிருபை தாரும் கர்த்தாவே. பேசுகிற அடியனை மறித்து நீ பேசுவீராக. வெளிப்பாடான காரியங்களை நாங்கள் அன்று தியானிக்க கிருபை தாரும். அந்த வார்த்தையான எங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் அது பிரயோஜனமாய் காணப்படட்டும். ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களும் கர்த்தாவே வார்த்தையாண்டரே தெளிவாக கேட்கத்தக்க கிருபை தாரும். அது தடையில்லாமல் செல்லட்டும் கர்த்தாவே. இந்த வேலையிலே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வந்து இறங்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் அன்றே ஒவ்வொருவரும் அன்றே வார்த்தையை நாங்கள் அன்றே நாங்கள் அதுக்கு தியானித்து அதை நாங்கள் அன்றே அதில் பலனை பெற்றவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும். இந்த வார்த்தை எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ஏற்றதாய் காணப்படட்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அன்றே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. எங்கள் அன்றே என்ன அன்றே விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த விசுவாசத்திலே நடுவே கர்த்தாவே நாங்கள் வெளிப்பாட்டையும் பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. ஒவ்வொருடைய ஆண்டரே வாஞ்சையும் விருப்பத்தை அறிந்திருக்கிற இந்த வார்த்தையை அனுப்பி நீ அவர்களை திருப்திப்படுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தியானிக்க போற செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 8:22 வசனத்தை வாசிக்கலாம். ஜெரேமியா சாப்டர் 8:22.
கீழயாத்தில் பிசில் தயனம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்?
கீழயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமற் போனாள்? எரேமியா 8:22 வசனத்திலே நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இதன் மூலமாக நம்ம கேட்க போற செய்தியின் தலைப்பு பாம் எல் கீலயாத், கீலயாத்தின் பிசின் தைலம். கீலயாத்தின் பிசின் தைலம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த 22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சில குவஸ்டின்ஸ் அங்கே கேட்கப்படுகிறது. கீலயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ என்று ஒரு 2 குவஸ்டின். அதைத் தொடர்ந்து பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமற் போனாள் என்று அவங்க அப்படியாக ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. ஏன் அப்படியாக கேட்கப்படுகிறது என்றால் அங்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உலகத்திலே நம்ம தோன்றுவதற்கு முன்பதாக அவர் எல்லாமே மனுஷனுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாமே அவர் அறிந்திருக்க தேவன். அவர் எல்லாவற்றையும் நமக்கு முன்னதாகவே அதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனாலும் வந்து ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்வதில்லை. அதை ஏன் பெற்றுக்கொள்வதில்லை என்று பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஏன் அது நிறைவேறலை என்று நம்ம அதை தியானிக்க வேண்டும். அப்படி எல்லாமே இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குவஸ்டினை கேட்கிறார், Why is she not recovered அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு கேள்வி. எல்லாமே இருக்கும் பொழுது அவள் ஏன் சொஸ்தம் அடையாமற் போனாள் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த வழியை வச்சிருக்கிறார். God makes a provision. அவர் அந்த தேவைகளை அவர் எல்லாவற்றையும் அவர் வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். And a way of escape for his people, does something for his people and then the people refuse to receive it. அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கார். என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையுமே அவர் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து எல்லாமே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அது வந்து ஏன் நமக்கு அது கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது நம்ம அதை ரெஃப்யூஸ் பண்ணுகிறோம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை புறக்கணிக்கிறனால அது நமக்கு கிடைக்கல. அதுதான் வந்து அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த கேள்வி கேட்கிற, எல்லாமே இருக்கும் பொழுது ஏன் நான் வந்து கேட்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஹீஸ் காட் அ ரைட் டு ஆஸ்க் வை, ஏன் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு கேட்பதற்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஏனென்றால் எல்லாத்தையுமே அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கார். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நம்ம ஒரு கான்ட்ராக்டரை நம்ம வந்து நியமிக்கும் பொழுது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டும், இல்லை வந்து நிறைய பேர் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், பல காரியங்களுக்காக அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்கிறேன். அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து நம்ம என்னென்ன சொல்லுறோமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும், இந்த தேதியில் இந்த நேரத்தில் இதெல்லாமே நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அந்த கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த கான்ட்ராக்டர் அதை செய்யலைன்னா நம்ம அது கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா நம்ம அதுக்கான அந்த தேவையான பணத்தை எல்லாமே நம்ம கொடுத்துருக்கும் பொழுது அதை செய்யலைன்னா நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஏன் நீங்கள் இந்த டைமில் செய்யலை அப்படி நம்ம சில நேரத்தில் அப்படியாப்பட்ட அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு நம்ம கோவப்படவும் செய்வோம். அப்படியா நம்ம ஏன் அந்த ரைட்ஸ் நமக்கு இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய பார்ட் நமக்கு சரியாக செய்திருக்கிறோம். அதே போல் கத்தர் என்ன செய்திருக்கார், எல்லாத்தையும் அவர் வந்து செய்திருக்கிறார், எல்லாமே வந்து அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. ஆனாலும் வந்து ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. வேர்டை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்க அந்த மர்சியை ரிஜெக்ட் பண்ண, எல்லாமே அவர் சிருஷ்டித்தது அவருடைய கிருபையினாலே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கா, அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு அதை கொடுத்துருக்கும் பொழுது, ஆனால் ஜனங்கள் அதை வந்து பெற்றுக்கொள்வதற்காக அது முயற்சி எடுப்பதில்லை, அதை புறக்கணிக்கிறார்கள். God sends mercy and judgment follows mercy. அவர் வந்து கிருபையை கொடுக்கிறார், அவர் இரக்கத்தை கொடுக்கிறார், ஆனால் வந்து ஜனங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது அந்த வார்த்தையை அனுப்புகிறார், அதுதான் வந்து கிரேஸாக இருக்கிறது, மர்சி. நம்ம மேலே உள்ள அந்த இரக்கத்தை அவர் இரக்கத்தினாலே அவர் அது செய்திருக்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார், ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த காலத்துக்குரிய செய்தி அனுப்புகிறார், அதுதான் வந்து அந்த மர்சியாக இருக்கிறது. அதோடு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அங்கே நியாய தீர்ப்பும் வருகிறது. அந்த பேட்டர்னை அவர் வந்து ஆதியா முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை மாற்றுவதில்லை. அவர் அந்த மர்சியை அனுப்புகிறார், மர்சியை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது ஜட்ஜ்மெண்ட், அந்த இரக்கத்தை நாம் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அங்கே ஜட்ஜ்மெண்ட் வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் ஒவ்வொருக்கும் அது பேட்டர்ன் மாறுவதில்லை, அது எல்லாமே எல்லா காலத்துக்குமே அது பொருந்தும், எல்லா காலத்திலுமே கர்த்தர் அதை அனுப்புகிறார். இஃப் யூ டு நாட் அக்செப்ட் மர்சி தென் யூ மஸ்ட் ரிசீவ் ஜட்ஜ்மெண்ட். நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம். ஒன்று இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அந்த நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டுத்துல ஏதோ ஒரு காரியத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த காலத்துக்குரிய செய்தி அனுப்புகிறார், அந்த ஜனங்கள் மேலே அவர் இரக்கமாயிருக்கிறார், அவங்களுக்கு வந்து அது வார்த்தையை அனுப்புகிறார், வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் அதை தான் அவர் செய்கிறார். பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறோம். அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் ஒரு அங்கத்தினராக மாறும் பொழுது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க எல்லாவற்றையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அதுக்கான அதுதான் அந்த வழி, ஒரே வழி தான். நம்ம அவரே அந்த அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அது வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும், அது வந்து மறுமைக்குரிய அந்த ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்காக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி தான் அவர் வச்சிருக்கிறார். அது அந்த வார்த்தையின் கீழே வர வேண்டும். அந்த ஒரே வழியின் கீழே வரும் பொழுது அதை எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவர் அது எல்லா காலத்துக்கும் அனுப்புகிற ஒரு ப்ராஃபட் அனுப்புகிறார், அந்த ப்ராஃபட் மூலமாக அவர் வந்து அந்த வார்த்தையை அனுப்புகிற ஒரு மெசஞ்சர், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மெசஞ்சர் வராங்க, அந்த மெசஞ்சர் மூலமாக அந்த காலத்துக்குரிய செய்தி போதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலமாக பார்க்கும் பொழுது அது பார்ட் வேர்டாக இருக்கிறது, அது பகுதி பகுதியாக அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த காலத்துக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அந்த வெளிப்பாட்டுக்கு யார் உண்மையாக இருக்கிறாங்க என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அப்படி அவங்க அதன் கீழே அது உண்மையாக இருக்கும் பொழுது அவங்க வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, அவங்க அவருடைய சந்ததியாக மாறுகிறார்கள். ஆனால் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. இங்கே சோரம் பிரன்ஹாம் என்ன சொல்கிறார் என்றால், முதலாம் உலகப்போர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எதனால் வந்தது என்றால் அவர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது ரஷ்யா அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அது ஆயத்தமாக இருந்தது. அங்கே எழுப்புதல் வந்தது, அங்கே எல்லாரும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நேரம் வரும்பொழுது ஜனங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜெர்மனி அதை ரிஜெக்ட் பண்ணின, அதே போல் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அங்கே வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுறது. அந்த வேர்ல்டு வார் வர்றதுக்கு காரணம் என்ன, அந்த ஹோலி ஸ்பிரிட்டை ரிஜெக்ட் பண்ணனால. ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன செய்கிறது, அந்த ஹோலி ஸ்பிரிட்டை ரிஜெக்ட் பண்ண, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் வந்து உலக போர் வருகிறது, ஏன் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் வருகிறது, பெரிய வந்து அழிவுகள்லாம் ஏன் வருகிறது, கொள்ளை நோய்கள் ஏன் வருகிறது, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பது தான் காரணம். அதை தவிர வேற எந்த காரணமுமே இல்லை. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அவங்க புறக்கணிக்கிறாங்க, அதுதான் வந்து மெயினான ரீசனாக இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க புறக்கணிக்கும் பொழுது அங்கே வந்து என்ன நடக்கிறது என்றால் அங்கே ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. அது வந்து அந்த வாராக இருக்கலாம், அல்லது வந்து நேச்சுரல் அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், இந்த கொள்ளை நோய்கள் வரலாம், இன்னும் மேன்மேடான பல காரியங்கள் இருக்கிறது, ஆபத்து வரும். ஒன்று அந்த இரக்கத்தை புறக்கணிக்கும் பொழுது ஆபத்து வருகிறது, ஜனங்கள் அதை அறியாமல் இருக்க, அது ஒரு ஃபேட்டல் மிஸ்டேக். ஒவ்வொரு நாடும் அந்த ஃபேட்டல் மிஸ்டேக்கை பண்ணு. வார்த்தை வந்து உலகம் முழுவதும் அது சென்று விட்டது. சோரம் வில்லியம் மேரியம் பிரன்ஹா மூலமாக உலகம் முழுவதும் அந்த வார்த்தையானது சென்று விட்டது. யாருமே எனக்கு அந்த வார்த்தை தெரியாது, இந்த காலத்துக்குரிய செய்தி எனக்கு தெரியாதுன்னு யாருமே இனிமேல் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய உள்ளங்கைக்குள்ள அங்கே டெக்னாலஜி வந்து விட்டது. எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே இப்போ வந்து யாரும் வந்து அந்த பேசிக் ஃபோன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. அங்கே யூடியூப் இருக்கிறது, இன்னும் வலைதளங்களிலே அங்கே கத்துடைய வார்த்தையை அவங்களால வந்து அதை பார்க்க முடியும், அதை கேட்க முடியும், அதை படிக்க முடியும். எல்லா ஃபார்மெட்லேயும் வந்து வார்த்தையானது இன்றைக்கி ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது யாருமே வந்து நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு அது தெரியாதுன்னு யாருமே வந்து சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. அப்படியான நேரத்தில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, வார்த்தையை கேட்டாலும் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அது ஃபேட்டல் மிஸ்டேக் ஆகிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையாக இருக்கிறது. அந்த பிழையை அவர்கள் செய்யும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் அதை தொடர்ந்து வருகிறது. அங்கே இப்போ நம்ம அதே போல் இப்பொழுது நாம் ஒரு பெரிய அழிவை எதிர்நோக்கி இருக்கிறோம். உலகம் வந்து அது முற்றிலுமாக டோட்டல் அனிஹிலேஷனை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏனென்றால் உலகம் வந்து இப்பொழுது அந்த வார்த்தையை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது. இந்த லவோதிக்கிய காலத்தை பார்க்கும் பொழுது டோட்டல் டார்க்னஸ். அந்த லவோதிக்கிய காலத்தை இப்போ அந்த உலகம் வந்து லவோதிக்கியாவை மாறி இருக்கிறது. ஆனால் நாம் இன்னைக்கு பிரைட் ஏஜில் இருக்கிறோம். ஐ மீன் வார்த்தைகள் கீழே வரும்பொழுது நாம் பிரைட் ஏஜில் இருக்கும்போது மனவாட்டியின் காலமாக இருக்கிறது. இந்த வார்த்தை மனவாட்டியை சந்தித்திருக்கிறது. அது நம்மளிடத்தில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின் கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனம் வந்திருக்கிற உலகமெங்கிலும் வந்து அங்கே வந்து வார்த்தையை உண்மையாக போதிக்கிற அங்கே அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, உண்மையாக நேசிக்கிற அந்த ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்கை கொடுக்குறார். அவங்க மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது, அது ஜட்ஜ்மெண்டை கொண்டு வருகிறது. அட்டாமிக் பிளாஸ்ட் அது வரப்போகிறது. கர்த்தர் நமக்கு அது எஸ்கேப் டோர் அங்கே வச்சிருக்கா, எஸ்கேப்பிங் வே அவர் வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை தான் அந்த எஸ்கேப்பிங் வே ஆக இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள வரும்பொழுது அது வந்து நமக்கு வந்து எஸ்கேப்பிங் டோரா இருக்கிறது, அது வந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியா இருக்கிறது. ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தே ரெஃப்யூஸ் டு எஸ்கேப் இட். அவங்க வந்து அதை தப்பித்துக் கொள்வதற்கு அவங்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான அந்த மனசு அவர்களுக்கு இல்லை. கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார், எஸ்கேப் ஆவதற்கு ஒரு வழியை வச்சிருக்கும் பொழுது ஜனங்கள் அதை வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது கர்த்தர் வந்து ஏன் என்று கேட்பதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அதுக்கு நான் வந்து வழியை வச்சிருக்கிறேன், நான் உனக்கு ஒரு ப்ரொவிஷனை வச்சிருக்கிறேன், இந்த எல்லாவற்றிலும் வந்து தப்பித்துக் கொள்வதற்கான ப்ரொவிஷனை உனக்கு வச்சிருக்கும் பொழுது ஏன் நீ அந்த ப்ரொவிஷன்களை நீ வந்து உள்ள வரல, அந்த வழியில நீ ஏன் வரல என்று கேட்பதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கிறது. எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ம வந்து இன்னைக்கு வந்து காடை குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேகர் வந்து அவங்க வந்து கர்த்தர் மேல பழிய போடுறாங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கிற அவங்க பல காரியங்களுக்கு அவங்க உடனே என்ன செய்வாங்க, கர்த்தர் மேல பழிய போடுவாங்க. ஏன் வந்து இப்படி என்ன சோதிக்கிறாருன்னு தெரியலையே, கர்த்தர் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு தெரியலேன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது தெரியலன்னா அந்த காட்ஸ் பிளான் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த எஸ்கேப்பிங் வே கர்த்தர் வச்சிருக்கிறார் அது அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அந்த தெரிஞ்சிருந்தா அவங்களுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு அவிசுவாசமான வார்த்தை வராது. என்ன சோதனை வந்தாலும் அதை வந்து மேற்கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார், அதுக்கான வழியை அவர் வைச்சிருக்கிறார். எல்லாத்துக்குமே அவர் ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தாத பட்சத்தில் கர்த்தர் அந்த கேள்வியை கேட்கிறார். நமக்கு டிவைன் ஹீலிங் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். டிவைன் ஹீலிங் வரல அப்படின்னா நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள, அது நம்மளுடைய தவறா இருக்கிற நம்ம கிட்ட என்ன அது தவறு இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன காரியம் நமக்கு தடையாக இருக்கிறது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரியம் நம்ம வந்து அங்கே வந்து ஒருத்தரை வார்த்தைக்கு அது புறம்பான காரியம் நமக்குள்ளே இருக்கலாம். நமக்கு உள்ள வந்து கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கலாம். அந்த அன்பிலீஃப் அங்கே இருக்கக்கூடாது. அன்பிலீஃபை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். அது இல்லை, அது அன்பிலீஃப் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய சின். சின் இஸ் அன்பிலீஃப். கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசிப்பதே பாவம். அதை செய்யும் பொழுது அந்த அன்பிலீஃப் இருந்தால் நம்ம வந்து டிவைன் ஹீலிங்கை பெற முடியாது. நம்ம ப்ராஸ்பரிட்டி ஏன் வரல, ஏன் கடன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது, அன்பிலீஃப் அவங்க வாழ்க்கையில் அன்பிலீஃப் இருக்கிறது. அதை அவங்க அறிய வேண்டும். அதை அறிக்கை செய்து நான் வந்து என்ன விசுவாசத்தில் பலப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் தேவனு சொல்லி அவங்க வந்து பிரேயரில் தங்களை தாழ்த்தி அதுக்காக அவங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவங்களை பலப்படுத்துவார். ஐ மீன் அப்படியாக அவங்க வந்து அதை செய்யாம ஏன் என் வாழ்க்கையில இந்த சோதனை வருது அப்படின்னு அவங்க காடு மேல பழிய போடும் பொழுது அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு அதுக்கான ப்ரொவிஷனை வச்சிருக்கிறார். அதை நாம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம லைஃப்ல ஒரு தடை இருக்கிறது, அதை நாம அறிய வேண்டும். அவர் அதுதான் கேட்கிறார், ஏன் உன் வாழ்க்கையில் அது வரல, ஏன் டிவைன் ஹீலிங் வரல, ஏன் அவள் வந்து சொஸ்தம் அடையாமற் போனாள் என்று அந்த க்வெஸ்டின் அங்கே கேட்கப்படுகிறது. ஏனென்றால் வார்த்தையை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, அதை அவங்க விசுவாசிக்காதனால அவங்க அப்படி செய்யறாங்க. அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்திருக்கிறார். He has done everything that he promised in the Bible. Amen. பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையுமே அவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம வந்து பைபிள்ல நம்ம எதுக்காக பைபிள் நம்ம வாசிக்கிறோம், பைபிள்ல எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, எல்லாமே நமக்கு அது ஒரு பேட்டர்னா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா உடனே பைபிள் பார்க்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் அங்க இருக்கிறது. அதே போல ஒரு அங்க ஒரு சீன் அங்க இருக்கிறது, அதை நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ண வேண்டும், அதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அது நம்மளுடைய சூழ்நிலை மாற்றம் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம அப்ளை பண்ணி அதை ஆசீர்வாதம் பெற வேண்டும். அந்த ப்ராமிஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம பைபிளை பார்க்கும் வார்த்தையை பார்க்கும் பொழுது அந்த வேர்டு வந்து அது ஒரு ரெவலேஷனாக இருக்குது. த வேர்டு ஹேஸ் டு பி த ரெவலேஷன் ஹேஸ் டு பி த வேர்டு. நம்ம வார்த்தையை வந்து வெளிப்பாட்டின்படி அறிய வேண்டும். வெளிப்பாடு இல்லாமல் வெறும் அதை வந்து வார்த்தையின்படி படித்தா அது வெறும் எழுத்தின்படி பார்த்தா அது நமக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் கிடையாது. எழுத்துக்கொள்ளும் ஆவியை உயிர் போகும். ஆவி வந்து என்னது, அது ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது, அதுதான் ஆவியின்படி பார்ப்பது. வெளிப்பாட்டை நம்ம உடையவர்களாக இருந்தோம்னா வெளிப்பாட்டின்படி வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார், கர்த்தர் அந்த என்ன நமக்கு வைத்திருக்கிறார், அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எல்லாமே வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லை அப்படின்னா ஒரு அநேகர் என்ன செய்யறாங்க, வார்த்தையை போதிக்கிறாங்க, அவங்க இப்போ அந்த ராங்கான ரெவலேஷனை போதிக்கிறாங்க. ஏன் அப்படி ராங்கு ரெவலேஷன் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லை. இஃப் இட் இஸ்இன்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் தென் இட் இஸ் எ ராங் ரெவலேஷன். அது தவறான வெளிப்பாடாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லைன்னா அது ஒரு தவறான வெளிப்பாடாக இருக்கு. இங்கே ஒரு சில சபையில் என்ன சொல்றாங்க, பிறந்த குழந்தைக்கு மொட்டடிக்க கூடாது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஒரு அதை டாக்டரினா மாத்தி இருக்காங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க, அந்த அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யாராவது வந்து அதுக்கு அகைன்ஸ்டா பண்ணா உடனே அவங்க ஒரு சில ஆட்களை அனுப்பி அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஆலோசனை சொல்லி நீங்க வந்து அப்படி செய்யக்கூடாது, அது தவறுன்னு சொல்லி அவங்க பல காரியங்களை சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம வசனத்தை ஏதாவது அவங்க கோட் பண்ணா உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பைபிள்ல வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு, அதனால நீங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அவரு வாக்குவாதம் நீங்க பண்றீங்க, வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க, அதை ஒரு டாக்டரினா ஃபாலோ பண்றாங்க. அங்கே வந்து சிறு பிள்ளைகள் அவர் வந்து பிள்ளைகளாக ஏன் எதனால் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க ஒரு ராங் ரெவலேஷனை அங்கே கோட் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணுக்குள்ளே வந்து அவங்க வந்து உமன்ஹுட் இருக்கிறது, அதனால் வந்து அது குழந்தையாக இருந்தாலும் உமன்ஹுட் உள்ளே இருக்குது, அதனால் வந்து பெண்கள் முடிவெட்டக்கூடாது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ராங் ரெவலேஷனாக இருக்கிறது. பெண்கள் வந்து அது ஒரு பெண் வந்து உமன்ஹுட் அடையும் பொழுது தான் உமன். அதே போல் செய்கிறான். அந்த அகசியா வந்து ராங் வே அவன் சூஸ் பண்ணுகிறான். கர்த்தருடைய வழி ஒன்று இருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அது முடிவ மரண வழிகள் என்று நம்ம வாசிக்கிறோம். இவன் வந்து கர்த்தருடைய வழியை அவன் தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவன் வந்து தனக்கு மனதில் தோணின வழியை அவன் தெரியும் பாகால் சேவன் இடத்துல ஆட்களை அனுப்புகிறான். அவங்க வந்து அவங்க சொல்ல முடியுமா, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறதா? அவங்களாம் வந்து போலியானவர்கள். இன்னைக்கு போலியான சாமியார்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சாமியார் மேலதான் அதிகமான வழக்குகள் இருக்கிறது. அதுல வந்து அந்த பாலியல் வழக்குகள் அதிகம் நிறைந்திருக்கிறது. அப்படியாப்பட்டவர்கள் வந்து இன்னைக்கு என்னது, உலகம் அவங்களதான் நம்புகிறது. அவங்கள நம்பி போகும் பொழுது அவங்க வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட, என்னதான் எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டாலும் அது ஏமாறத்துக்கு ஒரு கூட்டம் அதை ஜனத்தை அது அவரை நோக்கி போறான். அதே போல இவன் என்ன செய்யறான், அப்படியாக வந்து பாகால் சேவனத்துல போறான். இந்த என்ன க்வெஸ்டின் என்றா, இஸ்ரவேலில தேவன் இல்லை என்றா நீங்க பாகால் சேவன அவங்க என்ன செய்திருக்க வேண்டும்? இஸ்ரவேல தேவன் இல்லைன்னா எங்க, அவர் வந்து எங்க எலியா இருக்கிறான். எலியா வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவன் மேல கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்திருக்க வேண்டும்? அங்க எலியாவின் இடத்துல வந்திருக்க வேண்டும். எலியா கிட்ட போய் விசாரிச்சிருக்கணும், கர்த்தர் வந்து என்ன சித்தமா இருக்க, அகசியா வந்து இப்படியா வியாதிப்பட்டு இருக்கிறார், பிழைப்பாரா மாட்டாரா, நீ வந்து தேவனிடத்துல விசாரித்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அங்க போய் கேட்டிருக்கணும். அவங்க அதை கேட்காதபடிக்கு பாகால் இடத்துல போறேன். இன்னைக்கு அதே தான், எப்பொழுதும் சேம் திங் தான் நடக்கிறது. இன்னைக்கு வார்த்தையும் கீழே வரேன். இன்னைக்கு வந்து இந்த காலத்துக்குரிய மெசஞ்சர் வில்லியம் மேரியம்டன் அவரை இன்னைக்கு அவரை ரிஜெக்ட் பண்ணுறான். அவர் வந்து அவர் கள்ள தீர்க்கதரிசி என்று அவருக்கு ஒரு முத்திரை குத்தி இன்னைக்கு ஜனங்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு தவறான பாதையில போறாங்க. அவங்க டிர்னிட்டியில போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க டிர்னிட்டியில என்ன இருக்கு, அடிப்படை வெளிப்பாடு கூட கிடையாது. ஆதியாகமம் கூட அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படல. அவங்க அவங்க வெளிப்படுத்த விசேஷம் எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்? பேசிக்கே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தவறாக அவங்க அறிந்திருக்காங்க. பழத்தினால பாவம் வந்ததுன்னா எல்லாமே டோட்டலாக க்ளோஸ். பைபிளே வந்து அங்கே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும். பழத்தினால பாவம் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாக வந்து அவர் மரித்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போகும். அந்த அடிப்படை வெளிப்பாடே அவங்களுக்கு இல்லை. அப்படியாக இருக்கிற அந்த அங்க போய் அவங்க சிக்கி கொள்ளுறாங்க. இன்னும் ஒரு குரூப் பிரண்ணாம கிரைஸ்டா மாத்தி அப்படி போய் அவங்க சிக்கி கொள்ளுறாங்க. நம்ம பார்க்கும்பொழுது சின் இஸ் அன்பிலீஃப், கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசிப்பதே பாவம். இன்னைக்கு அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவிசுவாசித்து அதனால வந்து என்ன செய்யறாங்க, ராங் டாக்டரின் கீழே போறாங்க. ராங் ரெவரேஷனால அவங்க கன்செப்ஷன் ஆகும் பொழுது அது வந்து என்னது, ப்ராப்பர் சைல்ட கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து ரைட் கன்செப்ஷன்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. மனவாட்டி இன்னைக்கு அங்க ரைட் கன்செப்ஷன்ல இருக்கும் பொழுது நாம வந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம வந்து அவருடைய வார்த்தைக்கு என்ன ஜீவிப்போம், நாம வந்து அவருடைய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆனா அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அங்க ராங் ரெவலேஷன் கீழே போறாங்க. அவருடைய காட்ஸ் ப்ரொவைடட் வேல போகாதபடிக்கு அவங்க வந்து மனுஷனால் உண்டாக்கின அந்த வழியிலே அவங்க டிராவல் பண்ணாங்க. கர்த்தர் வந்து எப்பொழுதுமே அவர் இண்டிவிஜுவலா டீல் பண்ணுகிறார். ஒரு மனுஷன் பரிசுத்தாவி பெறணும்னா இந்த சபைக்கு போனா பரிசுத்தாவி பெற்றலாம், அந்த பாஸ்டரோட பிரீச்சிங்க அது கேட்டா அவங்க வந்து பரிசுத்தாவி பெற்றலாம்னு சொன்னா அது தவறா இருக்கிறது. ஒரு ஆர்கனைசேஷனை போய் சேர்ந்து கொண்டா அவங்க பரிசுத்தாவி பெற்றலாம் அப்படின்னு சொன்னா அது தவறு. அது இண்டிவிஜுவலா டீல் பண்ணுகிறார். கல்வாரி சபைக்கு வந்தாலுமே அவங்க வந்து அது இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது. அப்படி ஒரு மனுஷனை வந்து கர்த்தர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அந்த ஒரு வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை நாம பெற்றோம் என்ற அதுதான் வந்து அந்த ப்ராப்பர் ரெவலேஷன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லாதனால அவங்க பல விதமான சாபனங்களை போய் தெரிந்து கொள்ளுறாங்க. டிர்னிட்டியிலே அவங்க போய் அந்த டிர்னிட்டியை வந்து விசுவாசிக்கிறாங்க. திருத்துவத்தை அவங்க விசுவாசிக்கும் பொழுது அது தவறாக இருக்கிறது. அதே போல இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, வார்த்தையை கேட்டாலும் அவங்களுடைய பாவம் அவங்களை விட்டு போகாது. அவங்கள வந்து அவங்கள பாவம் வந்து உலக பிரகாரமான பாவம் அது அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுகிறபடினால அவங்க குடியிலும் அவங்க வேசித்தனத்திலும் இன்னும் பலவிதமான பாவத்திலையும் ஜனங்கள் போய் விழும் பொழுது அது அவங்களுக்கு வந்து என்ன செய்யல, அவங்களுக்கு அது வந்து வெளி வார்த்தையின் கீழே வராதனால அப்படி இருக்கிறார். சின் இஸ் சோ பியூட்டிஃபுல் இட் அட்ராக்ட்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள். பாவம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறது. அது வந்து இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிற ஏவால் வந்து அந்த கனியை வந்து புசித்தான்னு சொல்லும் பொழுது அது வந்து பார்வைக்கு அருமையாகவும் அது இச்சிக்கப்படத்தக்கதாகவும் இருந்தது என்று சொல்லும். ஒரு பழத்தை பார்த்து யாரும் இச்சிக்க முடியாது. அப்படி என்று சொல்லும் பொழுது அது வந்து அது மாம்ச பிரகாரமான ஒரு லஸ்டா இருக்கிறது. அதே போல வந்து இன்னைக்கு கண்ணின் காட்சிகள் அதெல்லாமே லஸ்ட். உலகம் முழுவதும் லஸ்ட்ஃபுல்லா இருக்கிறது, அது வந்து அது இச்சுக்கப்படத்தக்கதா இருக்கிறபடினாலே அநேகர் அதுல போய் விழுந்துடுறாங்க. ஏன் அவங்க அப்படியாக விழுறாங்க? They are not truly born again. அவங்க வந்து உண்மையிலேயே மறுபடியும் வந்து பிறந்த அனுபவத்தை வந்து இல்லாதவர்களாய் இருக்கிறாங்க. வார்த்தையை கேட்கிறாங்க, ரெகுலரா சபைக்கு வர்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜபம் பண்றாங்க, ஆனாலும் வந்து அசுத்தமான பாவத்தை செய்து அவங்க கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானவர்களாய் அவர்கள் ஏன் காணப்படுகிறார்கள்? ஏனென்றால் அவங்க வந்து they are not truly born again. அவர் உண்மையிலே வந்து அங்க வந்து மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்களாக காணப்படாதனால அப்படியாக விழுந்து போகிற நிலைமை வருகிறது. You stay under the cross. It's the only place to stay for safety. Hallelujah. அந்த சிலுவையின் கீழே வரவேன். அதுதான் வந்து ஒரே பிளேஸ், அதுதான் வந்து பாதுகாப்புக்கான ஒரே இடமா இருக்கிறது. அதன் கீழே வர வேண்டும், சரியான வழியில வர வேண்டும். அவர் வந்து இன்னைக்கு நம்ம ஏன் இங்க வந்திருக்கிறோம், வார்த்தையே நம்ம கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் வந்து அங்க ஞாயிறு காலை மாலை அரை எல்லாரும் இன்னைக்கு ஏன் வரும்? நமக்குள்ள ஒரு thirst இருக்கிறது. அந்த தேர்ஸ்ட் எப்படி வந்தது? கர்த்தர் அந்த தேர்ஸ்ட் நமக்கு அந்த உண்டு பண்ணி இருக்கிறார். எல்லாருக்குமே அந்த தேர்ஸ்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு தேர்ஸ்ட் இருக்கிறது. நாம எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்ணுகிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே அந்த தாகத்தை நாம தீர்த்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம வந்து தியானித்து அதை கேட்டு அப்படியாக தீர்த்து கொள்கிறோம். ஆனா வந்து மற்றவர்கள் எப்படி என்ன செய்யறாங்க, அவங்க வேற வழியை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. They try to satisfy the holy thirst with the things of the devil. அங்க வந்து பிசாசினுடைய காரியங்கள்னாலே அதனாலே அவங்க வந்து அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள பாக்குறான். டேவில் என்ன செய்வான், அவன் லையிங் ஸ்பிரிட். டேவில் எப்பொழுதுமே லையிங் ஸ்பிரிட், சாட்டான் வந்து லையிங் ஸ்பிரிட். ஏவாளுக்கு அவன் பொய்ய உபதேசமா சொன்னான். அவன் வந்து 90% சொல்லிட்டு ஒரே ஒரு ஒரு பர்சன்ட் 99% வந்து கரெக்டா சொல்லிட்டு 1% பொய்ய அதுல ஆட் பண்றான். ஒரு பால்ல ஒரு டிராப் விஷத்தை ஆட் பண்ணாலும் அது வந்து அந்த மில்க் வந்து அது பாய்சனா மாறிவிடும். அப்படியாக அவன் வந்து 1 drop பாய்சன் அங்க ஆட் பண்ணுகிறான். அதுதான் வந்து சாட்டனுடைய ட்ரிக்ஸா இருக்கிறது. இன்னைக்கு எட்டர்னிட்டின்னு சொல்லும் பொழுது அது வந்து அந்த 1 drop ஆஃப் வந்து பாய்சன் வந்து இன்னைக்கு உலகத்தையே வந்து அது பாய்சனா மாற்றி விட்டது. அவங்க அதனால அவங்க தர்ஸ்டே வந்து திருப்திப்படுத்திக் கொள்ள விழுங்க. இன்னும் வந்து சிலர் உலக பிரகாரமான காரியங்கள்னாலே அதை திருப்திப்படுத்திக் கொள்ள அவங்க நினைக்கும் பொழுது அவர்கள் வந்து they will never be satisfied. அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷனே வராது. எவ்வளவுதான் வந்து உலக பிரகாரமான காரியத்தை செய்தாலும், எவ்வளவுதான் பாவத்தை செய்தாலும், எவ்வளவுதான் அவங்க திருத்துவ உபதேசத்தை அவங்க வந்து தவறான உபதேசத்தை ராங் டாக்ட்ரினை அவங்க எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவு சபைக்கு போனாலும், பைபிள் படிச்சாலும், ஜபம் பண்ணாலும், தே ஆர் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அவங்க முழுமையான திருப்தி அங்க வராது. அவங்களை தங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. நாங்க ரொம்ப திருப்தியா இருக்கிறோம், இதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் என்று வாயில அவங்க சும்மா அறிக்கை செய்து அப்படியாக வந்து அவங்க வந்து தங்களை தாங்களே திருப்திப்படுத்தி கொள்கிறாங்க. ஆனா வந்து ரியல் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. அந்த ரியல் லைஃப் எங்க இருந்து வருகிறது? கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. அது கர்த்தரிடத்துல இருந்து வரும் பொழுது அதுதான், அதை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ரியல் சாட்டிஸ்பாக்சன் வருகிறது. இந்த வார்த்தையின் கீழே வந்தாதான் ரியல் சாட்டிஸ்பாக்சன். நம்ம வேற எங்கேயாவது போய் வார்த்தையை கேட்டா அது நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சில நேரங்கள்ல நான் வந்து ஊருக்கு போகும் பொழுது சண்டேஸ்ல அங்க மாட்டிக்கொண்டா அங்க சரி சண்டே நம்ம வந்து எப்படி வீட்டுல இருக்கிறதுன்னு ஒரு சில தடவை நான் வந்து அங்க இருக்க சோபன சபையில போகும் பொழுது கடைசியில என்ன ஃபீல் வரணும், நம்ம இதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். ஏன்னா அதனால ஒரு துளி அளவு கூட திருப்தி ஆக முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன ரெவலேஷன் கூட இல்லை. ஒரு வார்த்தையை நமக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக கூட அவங்க இன்னைக்கு இருக்க பிரீச்சர்ஸுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கூட அவங்களுக்கு சொல்ல முடியல. ஒரு காரியத்தை சொல்லி ஒரு சாப்டரை கொண்டு வந்து அதில் எப்படி அங்கே நடந்தது, எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், இப்படி ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு அந்த பேசிக்காக கூட இன்னைக்கு அநேக பிரீச்சர்ஸால் அங்கே ப்ரீச் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அதனால நம்ம திருப்தியாக முடியாது. ஏன்னா நம்ம வந்து அங்க கழுகு குஞ்சுகளாக இருக்கிறோம். அந்த ஈகிள் ஃபுட் தான் நம்மளை வந்து திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கோழி குஞ்சுகள் மத்தியில் இருக்கும் பொழுது அந்த ஆகாரம் நம்மளை திருப்திப்படுத்தாது. இப்போ நம்ம வந்து எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது எலியா ஒரு ப்ராஃபட் ஆகி இருக்கிறோம். கர்த்தர் வந்து எப்பொழுதுமே வந்து தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் அவர் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. இப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு அவர் அதை வெளிப்படுத்தி விட்டார். இவங்க வந்து அங்கே பாகால் சேவனிடத்தில் அங்கே விசாரிக்க போகிறாங்க என்று அவனுக்கு வெளிப்படுத்தி விட்டார். இப்போ அவனிடத்துல என்ன இருக்கிறது? தட்ஸ் வை த லார்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை உடையவனாக இருக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்துல இருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான், அவன் வந்து அந்த ஏரின கட்டளை விட்டு அவன் இறங்க மாட்டான் என்று அவன் அப்படியாக சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
இது நிமித்தம் ஏரின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவளுடைய சொல் என்றான்.
இது நிமித்தம் என்று சொல்ல, எதனால அவன் அந்த வழியில வராம அவன் வேற வழியை தெரிந்து கொண்டனால அந்த பாகால் சேபன் இடத்துல போறான். அங்க என்ன க்வெஸ்சன் கேக்குறான், ஆஸ்கிங் வை டிடன்ட் ஹி சென்ட் டவுன் ஹியர், அங்க ஏன் அனுப்பல, அங்க வந்து எலியா தீர்க்கதரிசி இருக்கான், எலியா தீர்க்கதரிசி கிட்ட ஆள் அனுப்பாதபடிக்கு அவன் பாகால் சேபு நடத்துல ஆள் அனுப்பும் பொழுது கத்தர் வந்து ஏன் நீ அனுப்பலன்னு கேட்பதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கிறது. ஹலலூயா, அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அங்க எலியா தீர்க்கதரிசி இருக்கிறான், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், எதுக்குமே பயப்பட மாட்டான், தைரியமா கத்துடைய வார்த்தைய போல்டா பிரீச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஃபட், ரொம்ப ஓல்டு மேன், ரொம்ப பைபிள் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ப்ராஃபட்டாக எனக்கு அந்த எலியா தெரிகிறார். ஏன்னா அவர் வந்து ராஜான் பகல யாரும் எதுவும் பார்க்கல, ராஜாவின கொலை செய்ய வகை தேடுறான், ஆனாலும் தைரியமா அவன் முன்னாடி போய் நின்று கத்துடைய வார்த்தையும் போதிக்கிறான். அவ்வளவு போல்டான ஒரு ப்ராஃபட், அந்த அப்படி ஒரு ப்ராஃபட்டை கர்த்தர் வச்சிருக்கும் பொழுது அந்த வழியில போகாம பாகால் சேபன் இடத்துல விசாரிக்கும்படியாக அவன் ஆள் அனுப்பும் பொழுது அவன் வந்து அங்க என்ன கேக்குறான், இஸ்ரவேல்ல வந்து தேவன் இல்லைன்னா நீங்க வந்து பாகால் சேபன் இடத்துல அனுப்பியிருக்க, அங்க போய் நீங்க விசாரிக்கிறேன், இஸ்ரவேல்ல அங்க தேவன் இருக்கிறார், ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இருக்கிறார், ஹல்லேலூயா, அங்க வில்லியம் மேரியம் பிரான்ஹாம்குள்ள காட் இருக்கிறார், ஆமென், அவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அதுதான் இந்த காலத்துக்குரிய செய்தி. இந்த செய்தி இல்லனா நீங்க வந்து டினாமினேஷனுக்கு போறீங்க, இது இல்லனா நீங்க வந்து ஏன் ராங் டாக்டரிங்குள்ள போறீங்க. இந்த காலத்துக்கு ஒரு செய்தி இருக்கிறது, அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கீழே வந்தா எல்லா சுரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கும் பொழுது ஏன் நீங்க தவறான வழியை தெரிந்து கொள்கிறீங்க? மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழியும் சொல்லுவாங்க, அந்த மரண வழியை நீங்க ஏன் தெரிந்து கொள்ள, அதை தெரிந்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னு கர்த்தர் மேல எப்படி பிளேம் பண்ண முடியும்? கர்த்தர் அதுக்கான ஒரு வழியை வச்சிருக்கிறார், ஹல்லேலூயா. அப்படியாக அவங்க வந்து அதை தவறி போறாங்க. அப்ரஹாம் என்ன சொல்லுகிறார் என்றால், தட்ஸ் வாட் காட்ஸ் கோயிங் டு ஆஸ்க் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ். இந்த அமெரிக்காவை அவர் கேள்வி கேட்பார்னு சொல்ல, ஏதான் கேள்வி கேட்பார், அமெரிக்காவில் பிறந்திருக்கிறார், ஹல்லேலூயா. அப்ரஹாம் வந்து அந்த தேசத்திலே கர்த்தர் கொண்டு வந்து எவ்வளவு பெரிய ஊழியத்தை அந்த தேசத்தில், ஆனா அந்த தேசம் கீழ்ப்படிந்ததா, அந்த தேசம் வந்து அந்த வழியை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடந்தது, எப்படி அந்த ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார், எவ்வளவு பெரிய ஊழியமாக அது மாறியது, உலகமெங்கிலும் சென்று வார்த்தையை போதித்தார். அப்படி ஒரு அனாயிண்டட் அங்க ப்ராஃபிட் அங்க இருக்கும் பொழுது அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணி பாவத்துல போயிட்டாங்க. அந்த அமெரிக்கா வந்து பாவத்துல விழுந்து போனனால நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் அவங்களை கேள்வி கேட்பார் என்று ஏன் சொல்லுறா, அங்க வார்த்தை இருக்கிறவ, கர்த்தர் ஒரு வழியை வச்சார், அந்த வழியை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு செம்மையா தோன்ற வழியில அவங்க போயிட்டாங்க. அந்த ஜனங்கள் அப்படியாக போனனால அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு வரும், பெந்தேகோஸ்த சபைக்கு அந்த நியாய தீர்ப்பு வரும். அதே போல என்ன சொல்றார், உமன் பாப் தேர் ஹேர், அவங்க வந்து அவங்க உமன், இந்த இடத்துல உமன் அவர் சொல்லுகிறார், அவர் வந்து அவங்க வந்து நார்மலா கிட்ஸ் எல்லாம் சொல்லல, அவர் வந்து பெண் பிள்ளைகள் அங்க சொல்லல, அங்க உமன் என்று பரணாம வந்து எந்தெந்த இடத்துலாம் வந்து அங்க மயிர்க கத்தரிக்கிறத குறிச்சு சொல்றாரோ உமன் தான் சொல்றார். அந்த உமன் வந்து உமன் பாப் தேர் ஹேர், அவங்க வந்து முடிய வந்து அவங்க பாப் கட்டிங் பண்ண, அவங்க ஷோல்டர் வரைக்கும் அவங்க பாப் கட்டிங் பண்ணி கொள்கிறாங்க, பாய் கட் பண்ணிக்கிறோம், ஆண்களை போல அங்க முடிய வெட்டி கொள்வது, இதெல்லாமே செய்யும் பொழுது அவங்க வந்து கத்தரவங்களை கேள்வி கேட்பார், அவங்க ஏன் அப்படி செய்யறாங்க, அவங்க ஏன் உலகத்து உலக பிரகாரமாக ஏன் அவங்க டிரெஸ் அப்படியாக செய்யறாங்க, எதுக்கு உலக பிரகாரமாக நடக்கிறார்கள், இஸ் இட் பிகாஸ் தே டிடன்ட் ஹேவ் எ பிரீச்சர் தட் வுட் பிரீச் இட், அப்படியாக வந்து அதுக்கு அது தவறுன்னு பிரீச் பண்றதுக்கு அங்க பிரீச்சரே இல்லையா? இங்க வந்து இங்க நம்ம ரொம்ப கண்டிப்பு அதிகமாக கல்வாரி சபையில வந்து அதிக கண்டிப்பு இருக்கிறதுன்றது எல்லாருமே சொல்றாங்க, ஆன்லைன் மூலமாக கேட்கும் பொழுது இங்க ரொம்ப கண்டிப்பு இருக்கு, ஆனா அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்றாங்க, ஏன்னா அந்த கண்டிப்பு தான் வேணும், அதுதான் இன்னைக்கு நிறைய இடத்துல இல்ல. அவங்க வந்து ஜனங்களை பாலிஷ் பண்ற விதமாக அவங்க பிரீச் பண்ணிட்டு போறனால ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்காங்க, ஆனா வந்து அந்த கண்டிப்பு வேணும், அந்த கண்டிப்பு இல்லைன்னா நீங்க எப்படி செய்றீங்க? அவ்வளவு கண்டிப்பு அங்க இருக்கிற ஒரு பிரீச்சர் வந்து அனாயின்ற பிரீச்சர் என்ன செய்கிறார், வார்த்தையின்படி கடிந்து கொள்கிறார். வார்த்தையின்படி கடிந்து கொள்ளும் பொழுது பாஸ்டர் என்ன அப்படி சொல்லிட்டார், அதனால நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னா யாருக்கு நஷ்டம், பாஸ்டருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, உங்களுக்கு தான் அது நஷ்டம். யார் அப்படி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, அந்த வார்த்தை நம்மளை குத்தும் பொழுது இமிடியேட்டா அதுக்கு நம்ம கீழ்படினோம்னு வந்து அதை நினைச்சதுக்கு கீழ்படிஞ்சா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். அதுதான் கர்த்தருடைய வழி. அந்த வழியில போகாம நான் வந்து இனிமே சபைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னது, அது நீங்க ராங் வே சூஸ் பண்றீங்க. ராங் வே சூஸ் பண்ணும் பொழுது அங்க ஆசீர்வாதத்துக்கு பதிலாக இரக்கத்துக்கு பதிலாக நியாய தீர்ப்பு வரும் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அங்க அகசியா என்ன செய்தான் என்றா, அவன் ஏன் அப்படி செய்தான், இட் வாஸ் இஸ் ஓன் ஸ்டப்பன்னஸ். அவன் ரொம்ப ஸ்டப்பன், ரொம்ப வந்து திமிர்வாதக்காரனா இருக்கான், ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நான் வந்து அங்க எலியா இடத்துல போக மாட்டேன். ஏன் அப்படி சொல்றான், வந்து என்ன சொல்றான், ஹி ஹேட்டட் த ப்ராஃபட். அந்த ப்ராஃபட்டை அவன் வந்து வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான் என்றால் அவனுடைய தாய் அவனை வெறுத்தாள். அவனுடைய தாய் யாரு, யேசபேல். ஆகாப் யேசபேலுடைய மகன் தான் இந்த அகசியா. அங்க யேசபேல் வந்து அங்க எலியாவை வெறுத்தாள். ஏன் வெறுத்தா, அவ வந்து அவங்க பாகாலை வழிபடுகிறா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானவள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர். அங்க எப்பொழுதுமே வந்து அவளுக்கு விரோதமா இந்த அங்க எலியா திகதிசி அப்படியாக செய்கிறாள். அவன் விரோதமா காணப்படுனால எலியாவையும் வந்து அவள் வெறுக்கிறாள். அவனுடைய தாய் வெறுத்தால் அவனுடைய தந்தை வந்து அவனை வந்து வெறுத்தா. அவனுடைய தந்தை வந்து பார்க்கும் பொழுது அவன் ஆகாப்பு, அவன் என்ன செய்யறான், அவன் ஒரு பார்டர் லைன் பிலிவரு. ஆனா அவன் என்ன செய்வான் என்றா, அவன் வந்து அவன் எந்த வார்த்தைக்கும் உண்மை நேசிக்க மாட்டான். அதே சமயத்துல அவனுடைய மனைவி பேச்சு, மனைவியை பிரியப்படுத்துறதுக்காக அந்த பாகாலதியும் அங்க கொண்டு வந்து அப்படியாக அவன் செய்கிறான். அவன் வந்து தன்னை வந்து நானும் தீர்க்கதரிசிகளையும் வச்சிருக்கிறான். ஆண்டவரத்துல வந்து கேட்டு அறிவதற்காக அந்த ப்ராஃபட்ஸையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அங்க வந்து பாகால் தீர்க்கதரிசிகளையும் அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இப்படியாக வந்து அவன் வந்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பா இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். அவன் என்ன செய்வான், அவன் என்ன காரியத்தை செய்தான், அவனும் அதே தவறதான் செய்தான். அவன் தகப்பன் என்ன தவறு செய்தான், அதே தான் அகசியா செய்யறான். கர்த்தர் காட்ஸ் ப்ரொவைடர் வேலை அவங்க போல. ஆக என்ன செய்தான் என்றால் அந்த யோசபாத்தை அழைக்கிறான். அந்த ராமோத் கீலியாத் மேல நாம யுத்தத்துக்கு போகலாம்னு சொல்லுகிறான். ஒன்னு ராஜாக்கள் 22 அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அப்படியாக வந்து ராமோத் கீலியாத்திலே நாம யுத்தம் செய்து அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், நீர் என்னோடு கூட வருகிறான்னு கேட்கும் பொழுது என்னோட ஜனம் உன்னுடைய ஜனம் என்று அவன் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் கர்த்தரிடத்துல வந்து கேட்டு அறியதுக்கு முன்பதாகவே அவன் அதை கமிட் பண்ணிட்டான். இப்ப என்ன சொல்லுகிறான் என்றா, அவன் வந்து கர்த்தருடைய மனுஷனா இருக்கிறான். அதனால அவன் என்ன சொல்லுறான், இதை நம்ம கர்த்தரிடத்துல கேட்டு அறிய வேண்டும். முதலாவது அவன் என்ன செஞ்சிருக்கணும், அவன் வந்து இதை கமிட் பண்ணலாமா வேணாமான்றதே அவன் கர்த்தரிடத்துல அதை கமிட் அதை கேட்காம கமிட் பண்ணிட்டான். இப்ப யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமான்றத கர்த்தரிடத்துல கேட்டு அறியணும்னு சொல்லி சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி இருக்காங்களான்னு சொல்லும் பொழுது இங்க 400 ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறான். அந்த 400 தீர்க்கதரிசிகளும் ஏக மனதா நீங்க போகும், கர்த்தர் அதை உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அவங்களுக்கு என்ன வேலைன்னா ராஜாவை பிரியப்படுத்துறதுதான் அவங்களுக்கு வேலை. இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் அதே தான். இன்னைக்கு வந்து எல்லா ப்ரீச்சர்ஸும் ஜனங்களை பெரியப்படுத்துறதுதான் அவங்களோட வேலை. அவங்க அரசியல்வாதிகளை இப்போ வந்து ஒரு படி மேலே போய் அரசியல்வாதிகளை பிரியப்படுத்துறாங்க. என்ன எப்படியாப்பட்ட அரசியல்வாதிகள், மத சம்பந்தமான அந்த அரசியலை செய்கிற கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அவங்க வந்து ஆதரவாக பேசுகிறபடியாக அவங்க அப்படியாக செய்யும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பேர் புகழ் பண சொத்து எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுக்காக அவங்கள நம்ம பிரியப்படுத்தணும். ஜனங்களை ஏன் பிரியப்படுத்தணும், அவங்க கிட்ட இருந்து பெரிய வருமானம் வருது அதனால ஜனங்களை அப்படியா நம்ம பிரியப்படுத்தணும்னு அவங்க செய்யறாங்க. இப்படியாக வந்து அந்த 400 ப்ராஃபட்ஸ் வந்து அங்க ராஜாவை பிரியப்படுத்துறாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு மனதா சொல்லிட்டாங்க, நீர் போ உங்க கத்துறதை உங்க கையில ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது இவனுக்கு அதுல திருப்தி இல்லை. பாருங்க, நம்ம வந்து ஒரு யாரும் சபையில போனா அந்த வார்த்தை ஏன் திருப்தி இல்லை, ஏன்னா நம்ம கத்துடைய ஜனங்களா இருக்கும். இந்த வார்த்தையை தான் நமக்கு திருப்திப்படுத்தும். காரணம், கலப்படம் இல்லாத அந்த வார்த்தை தான் நமக்கு திருப்திப்படுத்த முடியும். அந்த அனாயிண்டட் பிரீச்சர், ஒரு அனாயிண்டட் பிரீச்சர் கிட்ட போனோம்னா அது திருப்தியா நமக்கு காணப்படும். எவ்வளவு பாஸ்டர்ஸ் நம்ம சபையில வந்து பிரீச் பண்ணி இருக்காங்க, ஆனா அது எல்லாமே நமக்கு திருப்தி தரலாம். ஆனா வந்து ரோசன் மிஸ்ஸா என்ற ஒரு பாஸ்டர் வந்து பிரீச் பண்ணும் பொழுது அது ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நமக்கு திருப்தியா. ஏனென்றா நாமும் ஒரு சேம் ரெவலேஷன்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சேம் ரெவலேஷன்ல இருக்கும் பொழுது அப்படியாப்பட்ட செய்தி தான் வந்து திருப்தி கொடுக்க முடியும். அந்த சேம் அனாயிண்டிங்க பெற்றவர்களா இருக்கும். உலகம் எங்கிலும் வந்து அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் வச்சிருக்கிறார் கர்த்தா. அந்த பிரீச்சர்ஸ் உடைய வார்த்தை நமக்கு திருப்தி தருகிறது. எவ்வளவு ஃபாரின் பிரீச்சர்ஸ் அங்க இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவ்வளவு போல்டா பிரீச் பண்ண, அதெல்லாம் திருப்தி தரும். ஆனா வந்து இந்த மனுஷனுடைய வார்த்தையில் தோணும் சுயமாய் போதிக்கிற அவருடைய வார்த்தை நமக்கு திருப்தி தர, இவனுக்கு அது திருப்தி தரல. அதனால என்ன கேக்குறான், இவங்களாம் இல்லாம வேற ஏதாவது தீர்க்கதரிசியில் இருக்காங்களா என்று கேட்கும்போது அவன் என்ன சொல்லுகிறான், அவங்க ஒருத்தன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை வெறுக்கிறேன், அவனை நான் வெறுக்கிறேன் என்று வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான்.
அந்த இம்லாவின் குமாரனாகிய மிகாயா இருக்கிறான், ஆனாவா நான் அவனை வெறுக்கிறேன், அவன் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு, அவனை நான் ஏன் வெறுக்கிறேன்னா அவன் எப்பொழுதும் எனக்கு நன்மையா இல்ல தீமையா தான் சொல்லுவான். அவன் ஏன் அவன் தீமையா சொல்றான்றதை இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் தீமையா தான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தையே உள்ளதே உள்ளதென்று அங்க சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவன். இம்லா உன்னுடைய மகனாகிய மிகாயா ஒரு போல்டான ஒரு அங்க வந்து ப்ராஃபட், தைரியமா வந்து ராஜா முன்னாடி அவன் வந்து வார்த்தையை வந்து கர்த்தருடைய வார்த்தையும் போதிப்பான். அதனால இவன் அவனை என்ன செய்யறான், நான் அவனை வெறுக்கிறேன். இன்னைக்கு அதே தான் ப்ராஃபட்னு சொன்னா, நாங்க அவரை வெறுக்கிறோம். அவர் ஒரு மனுஷனுடைய பேச்சை, நீங்க ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு அதை நீங்க இது பண்றீங்க, அவரை நீங்க காடா நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க நம்மளே பிளேம் பண்ணுவாங்க. நம்ம அவரை காடா நினைக்கல, அவர் ஒரு ப்ராஃபட். ஹல்லேலூயா. அவர் இந்த காலத்துக்குரிய ப்ராஃபட். எல்லா ப்ராஃபட்ஸுமே ஹியூமன்ஸ் தான். யாருமே வந்து எல்லாம் நீங்க ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ண, எல்லாருமே வந்து என்னது, அவங்க பாஸ்டர் ஒரு மனுஷன் தான், அந்த மனுஷனை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க, அவங்க டினாமினேஷனில் ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து எங்க பிரீச்சர் வந்து அவர் வந்து டாக்டர் ஆஃப் டிவினிட்டி முடிச்சவர், அவர் பெரிய பெரிய படிப்பெல்லாம் வந்து படிச்சிருக்கிறார், அவர் PhD படிச்சிருக்கிறார், அந்த மாதிரி LLD படிச்சிருக்கிறார், என்னெல்லாம் அவர் வந்து பைபிள் காலேஜில் வந்து அவர் ஃபாரின்ல போய் படித்தார், அங்கே போய் படித்தார், இங்கே போய் படித்தார், ரொம்ப ஸ்மார்ட்டு, அவர் பைபிள் எல்லாமே தெரியும், மனப்பாடமாக எல்லாத்தையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியாக வந்து ஒரு மனுஷனை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இவன் அதை தான் சொல்கிறான், 400 ப்ராஃபட்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கிரேட் ஸ்காலர்ஸ், அவங்க பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க அப்படியாவது சொல்லும் பொழுது, ஆனால் என்ன செய்யுது, அவங்க பொய்யதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பொய்யின் ஆவி வந்திருக்கிறது. 21-22 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது, எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது.
நான் அவங்க போய் வந்து அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலும் நான் பொய்யின் ஆவியா இருப்பேன். அந்த பொய்யின் ஆவி, அந்த லையிங் ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த லையிங் ஸ்பிரிட் தான் இருக்கு. சாத்தான் வந்து அந்த லையிங் ஸ்பிரிட், அவன் வந்து ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த லையிங் ஸ்பிரிட் தான். அங்க ஏவாள், முதலாவது ஏவாளை வஞ்சித்தான், அதுல இருந்து அந்த லையிங் ஸ்பிரிட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை பரவி அது உலகத்தையே அது வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது, எனி ஸ்பிரிட் தட் ஸ்பீக்ஸ் கான்ட்ரரி டு தி வேர்ட் இட்ஸ் எ லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையோட மேட்ச் ஆகாத ஒரு காரியத்தை ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்ணா அது போய் அவங்க அப்படியாக இன்னைக்கு சில டாக்டரின்ஸ் கொண்டு வரும் பொழுது அதெல்லாமே வந்து ராங்கா இருக்கிறது. அவங்க வந்து அவங்க ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, தவறான புரிதல் இருக்கிறது. அதனால வந்து அதனால அவங்க ப்ரீச் பண்ணும் பொழுது தவறுல அது செய்து அது இன்னொரு அநேகரில் அதுல விழுச்சி அடையும்படியாக செய்யறாங்க. இந்த ராங் ராங் டாக்டரின் வந்து இன்னைக்கு அநேகரை அது வஞ்சிக்கிறது. அப்படியாக இன்னைக்கு பொய்யிலே வந்து அநேகர் வீழ்ச்சி அடையும். உண்மையான வார்த்தையின் கீழே வருகிறவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள். ஏன்னா அதன் கீழே வரும் பொழுது ரொம்ப கடினம், கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் அங்கே வந்து எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. 12 பேர் தான் இருந்தாங்க, எல்லாம் மற்ற எல்லாருமே பின்வாங்கி போயிட்டாங்க. 70 பேர் வந்து அப்படியாக பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா வந்து இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை, அவங்க வந்து அந்த ப்ராப்பர் ரெவலேஷன் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க வஞ்சிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அதே போல வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாதனால அவங்க அதுல வீழ்ச்சி அடைந்து போறாங்க. அப்படியாகும் அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்க இழந்து போறாங்க. இந்த அகசியாத தான் செய்தான், அங்க வந்து தவறான வழிய அவன் சூஸ் பண்ணி அந்த லையிங் ஸ்பிரிட் கிட்ட வரும். அவங்க பொய் தான் சொல்லுவாங்க, இந்த ஆகாப்பா அந்த பொய் தான் வந்து வெளியே பண்ணுகிறான். அங்க மிகாயா உண்மையு சொல்லுறான், அவங்க அவனை வந்து விசுவாசிக்காம அந்த லையிங் ஸ்பிரிட் கீழே போகும்பொழுது என்ன நடந்தது? நியாய தீர்ப்பு வந்தது, அவன் வந்து மரித்து போனான் அந்த யுத்தத்துல. அவன் கூட போன யோசை பார்த்துக்க என்னது, அவனுக்கு அங்க மரணம் மர வேண்டியது. அவன் வந்து அவன் கத்தரை நோக்கி கூப்பிட்டான், அவனை வந்து கத்தர் காப்பாற்றினார். அவன் வந்து எவ்வளவு தந்திரமானவனா இருக்கிறான், அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவை போல அவனை முன்னாடி அனுப்பி இவன் பின்னாடி தந்திரமானவன். அந்த வெள்ளாடு, நாம நம்ம யாரு கூட வந்து சேருகிறோம், வெள்ளாடு வந்து வெள்ளாடோட சேர்ந்தா அது வந்து தந்திரம் உள்ளது. பார்க்கும்பொழுது சிலரை வந்து ரொம்ப பெரிய அங்க பரிசுத்தவான் போல இருப்பான், அவன் நம்மளை என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமா டிசீவ் பண்ணுவான். நான் வந்து உங்களை அங்கே கூட்டு போகிறேன், அங்கே கூட்டு போவேன், ஹோட்டலுக்கு வாங்க, அங்கே வாங்க, உங்களுக்கு விருந்து வாங்கி தரேன், நம்ம அங்கே போய் காஃபி சாப்பிடலாம், அப்படி இப்படி கூட்டிட்டு போயிட்டு அவன் வஞ்சிப்பான். அந்த வஞ்சிக்கிற ஆவி அனுகூலம், அவன் வெள்ளாடு. நம்ம தான் செம்மறியாடா இருக்கணும், நாம தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வந்து தவறான மேய்ப்பனை சூஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய மேய்ப்பனை நம்ம வந்து அந்த லோக்கல் ஏஞ்சல், நம்ம லோக்கல் சர்ச்சுக்கு கத்தர் ஒரு ஏஞ்சலை கொடுத்துருக்காரு. அந்த பாஸ்டர் அவர் அது அவர் தான் நம்மளுடைய அங்க மேய்ப்பனா இருக்கிறார். நம்மளுடைய அவருக்கு ஹெட் யார் இருக்கா? காட், ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் அது அந்த மந்தையின் கீழே வரணும். அந்த மேய்ப்பன், மெய்யான மேய்ப்பன் இடத்துல வர வேண்டும். இப்படி வந்து அங்க வெள்ளாட்டு நம்ம வழி நடத்த விட்டா அது நம்மளை கசாப் கடையில கொண்டு போய் விட்டுரும். இவன் அப்படிதான் வந்து அங்க ஆகாபை நம்பி போனனால அவனுடைய தலைப்பா அங்க போக வேண்டியது. அவன் வந்து தப்பித்து கொண்டான். ஆனா வந்து கத்தர் வந்து அந்த நியாய தீர்ப்பு அவன் மேல கொண்டு வந்தான். அன்னைக்கு அதே போல வந்து அது அடுத்ததாக என்ன செய்யறான், அவனுடைய மகன் அகசியாவும் அந்த ராங் மே அவன் சூஸ் பண்ணுகிறான். அந்த ராங் மே சூஸ் பண்ணும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறது, நீ ஏறின கட்டில விட்டு இறங்க மாட்டான். டிவைன் ஹீலிங் வேணுமா? இருக்குதா? அது இருக்குது. அது எங்க இருக்கிறது? அந்த வார்த்தையின் கீழே இருக்கு. இந்த காலத்துக்குரிய வார்த்தையின் கீழே, அந்த வார்த்தையின் கீழே வரும் பொழுது டிவைன் ஹீலிங் இருக்கிறது. அங்க என்ன சொல்ல, கிளையாத்தில பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியம் அங்க இல்லையோ அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னைக்கு அது இருக்கா? இருக்கு. கத்தரிடத்துல நம்ம வரும்பொழுது நமக்கு அந்த அந்த வார்த்தையின் கீழே வரும்போது நமக்கு ஹீலிங் உண்டு. ஆல் ஹீலிங் இஸ் ஆஃப் காட். ஐ மீன் அந்த ஹீலிங் வந்து கத்தரிடத்துல அந்த வருகிறது. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்ல முடியாது, மெடிசன்ஸ் வில் கில் சம் பீப்புள் அண்ட் ஹெல்ப் சம் பீப்புள். அது என்ன செய்யறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்வதில்லை. ஒரு சிலருக்கு அதே மருந்து கொடுக்கும் பொழுது மறுச்சு போறாங்க, ஒரு சிலர் பிழைச்சி வர்றாங்க. அதனால மருந்து மாத்திரையெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பிலீவ் பண்ண முடியாது. But God talks in health all. Hallelujah. And the God அவருடைய மருந்து எல்லாருக்குமே அது 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 கிரியை செய்கிறது. Amen. என்ன சொல்லுறாங்க வேர்ல்டு பீப்புள் இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன சொல்லுறாங்க, நம்பர் ஒன் கில்லர் இஸ் ஹார்ட் ட்ரபிள்னு சொல்றாங்க. நம்பர் ஒன் கில்லிங் இஸ் ஹார்ட் ட்ரபிள்னு சொல்லும் பொழுது பிரணாம் இங்க என்ன சொல்லுகிறார், நம்பர் ஒன் கில்லர் இஸ் சின் ட்ரபிள், இட்ஸ் அன்பிலீஃப். கர்த்தருடைய வார்த்தையா விசுவாசிப்பதை பாவம். அது என்ன செய்யறது, நேச்சுரல் டெத் வந்தா கூட பரவாயில்ல, நாம வந்து நம்ம ஒரு நாள்ல உயிர்த்தெழுந்து நாம அவருடைய அவருடைய வருகை நாளில் நம்ம உயிர்த்தெழுந்து அவர் ஆகாயத்தில் சந்திக்க முடியும். ஆனால் வந்து ஸ்பிரிச்சுவல் டெத் வந்தா அது நமக்கு அங்கே பாதாளத்திலே பங்கு பெற வேண்டிய அந்த சூழ்நிலை வரும். இந்த வார்த்தையின் கீழே நம்ம வரும்பொழுது அதில் நம்ம ஜெயிக்கிறோம், அந்த டிவைன் ஹீலிங்கை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறது, வி காட் த திங் தட் டேக்ஸ் த டிசையர் ஆஃப் சின் அவுட் ஆஃப் யூ. ஹல்லேலூயா. பாவத்தை நம்ம வந்து அந்த பாவத்து மேல இருக்கிற அந்த வாஞ்சையை நம்ம விட்டு போயிடும். இந்த வார்த்தையின் கீழே வரும்பொழுது இது நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு மருந்தா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி இந்த மெடிசனை நம்ம பெற்றுக்கொள்ளும், இந்த தைலத்தை நம்ம வந்து பூசிக்கொள்ளும் பொழுது அது நமக்கு டிவைன் ஹீலிங்கை கொண்டு வருகிறது. அவங்க என்ன செய்யறாங்க, அவன் அவங்க வார்த்தையை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனால் அந்த அங்கே ஒரு அங்கே தைலம் இருக்கிறது என்பதை அவங்க அறிய தவறுகிறார்கள். There is toxin, there is balm in Gilead, there are physicians there. அங்க வந்து physician அங்க இருக்கிறாங்க, அங்க அந்த balm இருக்கிறது. அது வந்து என்ன செய்கிறது, நமக்கு அந்த தைலம் வந்து அது நமக்கு சுகத்தை கொடுக்கும். அந்த physician வந்து great physician, அவர் நமக்கு divine healing கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவங்க ராங் மே அப்படி ஒரு மனுஷன் சூஸ் பண்ணும் பொழுது அது வந்து தவறாக மாறிவிடுகிறது. இப்போ என்ன செய்வாங்க, மெடிசன் வந்து டாக்ஸின் சொல்லும் பொழுது அது நச்சு, அது வந்து பாய்சன் நினைக்கூடாது, அது வந்து மருந்து. மருந்துமே வந்து டாக்ஸின் தான். மருந்து அந்த மருந்து கண்டுபிடிக்கும் பொழுது டாக்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு வியாதிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க அது ஒரு எலிக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. When doctors want to try the toxin, they spread it into a guinea pig and see how he acts. அந்த guinea pig இருக்கிறது, அந்த guinea pig, sorry guinea pig என்று சொல்ல, guinea pig வந்து அந்த இன்ஜெக்ஷனை அங்கே செலுத்துறாங்க. அந்த கினி பிக்குக்கு அதை செலுத்தும். கினி பிக் என்றால் அது ஒரு எலி வகை, அது நல்ல ஒரு பெரிய ஒரு எலியாக இருக்கும். அந்த எலி வகையை அந்த அந்த எலிக்கு அந்த மருந்தை செலுத்தி அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஹியூமன்ஸுக்கு அதை கொண்டு அது பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கத்தர் என்ன செய்தார் என்றால் அவர் வந்து அதை வந்து ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு மற்ற மிருகத்தின் மேலேயோ அதை ட்ரை பண்ணல. அவர் என்ன செய்தார், he put it in his son. Hallelujah. தன்னுடைய குமாரன் மேல அதை ட்ரை பண்ணுகிறார். He overshadowed the virgin Mary and created himself a body. அவர் அதுக்காக ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார். Amen. அங்க வந்து மரியாள் மூலமாக ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார். அந்த உலகத்திலே அவர் பிறந்து வரும் பொழுது அந்த 33 வருஷம் ஊழியம் செய்கிறார். அவருடைய முடிவில் என்ன செய்கிறது, he give it to himself. அவர் வந்து தனக்கு அதை செலுத்திக் கொள்கிறார். அந்த அந்த டாக்ஸினை வந்து அவர் தனக்கு அதை செய்ய, எந்த டாக்டராவது அதை செய்வாங்களா, ஒரு மருந்தை கண்டுபிடிக்கும் பொழுது அதை சோதித்து பார்ப்பதற்காக தன்னையே வந்து அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி கொள்வாங்க. எந்த டாக்டர்ஸும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா இவர் என்ன செய்தார், அதை வந்து தன்மையில வந்து அவர் சோதித்து பார்ப்பதற்காக அங்க வந்து என்ன செய்ய, யோவான்ஸ்தான இடத்துல போய் அங்க முதலாவதாக ஞானஸ்தானம் எடுக்கிற பலியானது அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அங்க வந்து பலி சுத்திகரிக்கப்பட்டது. அங்க வந்து என்ன சொல்லப்பட்ட சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாய் இருக்க பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் அங்க சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். அதன் பின்பு என்னது, கல்வாரி பாடை அவர் தன்னை ஏற்றுக்கொண்டார். அவர் அங்க கல்வாரியிலே மரித்தார். அங்க கல்வாரியிலே மரித்து அந்த ஈஸ்டர் மார்னிங்ல அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அண்ட் ஆன் ஈஸ்டர் மார்னிங் இட் ப்ரூவ்ட் இட் வாஸ் காட். த டாக்ஸின் ஹி கிவ்ஸ் இஸ் எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. அந்த டாக்ஸின் என்ன செய்கிறது, நமக்கு எட்டர்னல் லைஃபை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ வந்து வேக்சினேஷனை கொண்டு வராங்க. கடந்த நாளில் வந்து போலியோ சொட்டு மருந்து அங்கே எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்படியா சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒரு வேக்சினேஷன், அதெல்லாம் வந்து நோய் தடுப்புக்காக அந்த மருந்துகளாக அவங்க செலுத்துறாங்க. அதெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, நோயை எல்லாமே தடுத்துருமா, எல்லாருக்குமே வேலை செய்யுமா, அது செய்யாது. அநேகர் வந்து அதனால மறுத்து போகிறாங்க. எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஜீவனை தருவதில்லை. ஆனா கத்தர் என்ன செய்தார், அந்த டாக்ஸினை அவர் தன் மேல வந்து அதை டெஸ்ட் பண்ணுகிறார். மரணம் நமக்கு வர வேண்டியது. நாம பாவிகளா இருக்கோம், பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்துருக்கிறோம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு டெத் வர வேண்டும். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கறங்கள் நிமித்தம் நமக்காக கர்த்தர் கல்வாரியிலே பலியானார். ஹல்லேலூயா. அந்த டாக்ஸினை தனக்கு அவர் இன்ஜெக்ட் பண்ணி கொண்டார். அது இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது என்ன நடந்தது, அவர் வந்து மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அந்த பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. பாதாளத்தின் வாசல்களை, மரணத்தை, அவர் கல்லறைய எல்லாத்தையும் அவர் ஜெயித்து he rose up again on third day, proved that the toxin was real. ஹல்லேலூயா. அந்த டாக்ஸின் வந்து அது உண்மையானதா இருக்கு. அந்த மருந்து என்ன செய்யறது, அந்த பாம் ஆஃப் கிலியாத், அது அதே போல வந்து கத்தர் வந்து அந்த பாமா இருக்கிறார். அவர் வந்து அந்த பிசின் தைலமா இருக்கிறார். அந்த தைலம் நமக்கு என்ன செய்யறது, எட்டர்னல் லைஃப் அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த எட்டர்னல் லைஃப் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம வந்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக அவர் வந்து நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்து விட, நமக்கு வந்து மரண தண்டனை நமக்கு அது கொடுக்கப்பட, ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் நமக்காக அதை ஏற்றுக்கணும். அது எல்லாமே பினிஷ்டு. அவரோடு கூட நம்ம மரித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம வந்து அவரோடு கூட உயிர்த்து எழுந்திருக்கிறோம். இப்ப கர்த்தர் நம்மளை உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அங்க என்ன செய்த, அந்த டாக்ஸின் என்ன செய்யப்பட்டது, அது எல்லாருக்குமே அது கொடுக்கப்பட்டது. அங்க பெந்தேகோஸ்தே நாள் வரும் பொழுது அவங்க எல்லாரும் மேலறையில இருக்காங்க. அவங்க மேலறையிலே 120 பேர் மேல அது அந்த டாக்ஸின் ஆனது கொடுக்கப்பட்டது. அப்போ சில 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
பெந்தகோஸ்தேன் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு
எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் அங்க நிரப்பப்பட்ட God inoculated 120 toxin come into them eternal life. Hallelujah. அந்த toxin அவங்களுக்குள்ள வரும்பொழுது அவங்களுக்கு eternal life பெற்றுக்கொண்டாங்க. Hallelujah. இன்னைக்கு அந்த toxin கர்த்தர் இப்பொழுதும் நமக்கு அதை கொடுக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின் கீழே வரும்பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நமக்கு அந்த toxin கொடுக்கப்படுகிறது. நமக்கு eternal life கர்த்தர் தருகிறார். Hallelujah. அந்த 120 பேரோட அவருடைய தாயும் அங்கே இருக்கிறாங்க. மரியாள் அங்கே இருக்காங்க. அதுக்கு முந்தின அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கிறோம். அங்க இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருந்து அந்த மரியாளும் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு மரியாலே அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க தாய் இல்லாம எப்படி பிள்ளை வந்தது அப்படின்னு மரியாலை அவங்க வந்து வர்ஷிப் பண்றாங்க. ஆனா இங்க மரியாலே என்ன செய்ய, அவளுக்கு எட்டர்னல் லைஃப் வரணும்னா அங்க மேலறைக்கு வர வேண்டியதா இருக்கு. அவருக்கு அந்த வழி இருக்கிறது. அந்த வழிகளும் அங்க வந்தாதான் வந்து அந்த டாக்ஸின் பெற்றுக்கோங்க. அவங்களுக்கு அந்த எட்டர்னல் லைஃப் வந்து அங்க அவங்க அவரு எங்க யாருக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கத்திரத்துல இருந்து அவங்க பெற்றுக்கணும். அவங்க பெற்றுக்கொண்டாள். ஆமென். இன்னைக்கு நாமளும் பெற்றுக்கொண்டோம். அவங்க பெற்றுக்கொண்டு என்ன செய்தாங்க, அந்நிய பாஷையினாலே அவங்க நிரம்பி அவங்க பேசும் பொழுது அவங்க பல பாஷையில பேசுறாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாருமே வந்து அந்த வைன் அறிஞ்சிருக்கிறான். 13 வசனத்தை வாசிக்கலாம்.
மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள்.
அவங்க மதுபானத்தினால நிறைந்திருக்கிறாங்கன்னு பரியாசம் பண்றாங்க. இன்னைக்கு வார்த்தையை சொன்னா நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க. இதுதான் உண்மையான வார்த்தை. இதன் கீழே தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இதன் கீழே தான் எட்டர்னல் லைஃப் இருக்கிறது. நமக்கு பாடி சேஞ்ச கத்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. நம்ம வெட்டிங் சப்பர் இருக்கிறது. நம்ம வந்து மிலினியம்க்கு போக போறோம். நமக்கு அங்க எட்டர்னிட்டிக்குள்ள போக போறோம்னு சொன்னா நம்மளை என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வந்து நம்மளை வந்து அவங்க பரியாசம் செய்வாங்க. இந்த வார்த்தையை அவங்களுக்கு பரியாசம் செய்கிறது போல இருக்கும். அவங்க வந்து ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஆவையில நாங்க நிறைய பரிசுத்தாவை பெற்றுக்கோன்னு அவங்க வந்து சபையில அவங்க ஒரே குதி குதின்னு குதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அது அது எவ்வளவு தவறு என்பதை தெரியல. அவங்க ஒரு ஒரு அந்நிய பாஷை எப்படி பேசணுன்றதுக்கு அது ஒரு சாப்டரே பைபிள்ல இருக்கு. அது அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியாக அவங்க காணப்படுறாங்க. இவங்க இந்த ஜனங்களும் அப்படிதான் சொன்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் பேதுரு என்ன சொல்றான், பேதுரு எழுந்து நின்று அவன் ஒரு லாங் ப்ரீச்சிங் அங்க கொடுக்கறான். அவன் வந்து நாங்க வந்து யாரும் மதுபானத்தெல்லாம் நிறையில, நாங்க வந்து பரிசுத்தாவினால நாங்க நிறைந்திருக்கோம் சொல்லி அவங்க ஒரு லாங் ப்ரீச்சிங்க அவன் தொடர்ந்து அந்த 14 வசனத்துல இருந்து அவன் கொடுக்கும் பொழுது ஜனங்கள் அதை கேட்கிறாங்க. கேட்டு அவங்க இருதயத்திலே குத்துண்டவர்களாய் மாற, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு அந்த இருதயத்திலே குத்துண்டவர்களாக நம்ம மாறணும். நம்ம அது அது அப்படி வரும் பொழுது உடனே நம்ம கீழ்ப்படினோம். அவங்க வந்து 37 வசனத்தை வாசிக்கலாம்.
இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
அவங்க என்ன செய்யறாங்க, இப்போ வழிக்கு போறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அவங்களுடைய இருதயத்திலே குத்தவர்களாக நாங்கள் பேதுரு நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வந்து பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி, அவன் என்ன செய்யறான், அந்த ஒன்லி வே அவன் காமிக்கிறான். 38-39 வாசிக்கலாம்.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி
அவன் என்ன சொல்லுறான், நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அவன் இங்க எழுதுகிறான். ஐ வில் ரைட் யூ எ பிரிஸ்கிரிப்ஷன். நான் உங்களுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை எழுதுறேன். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்னது, நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்க. அப்பொழுதுதான் பரிசுத்தாய் பெறுங்க. அந்த நாமம் தரிப்பிக்கப்படணும். அது நீங்க அது இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். அந்த வெளிப்பாட்டை பெற்று அதுக்கு நீங்க உங்க தாழ்த்தி நீங்க மனம் திரும்பி உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் பெறுங்க. அப்பொழுது பரிசுத்தாவி அப்படின்னு சொல்ற. அது மட்டுமல்ல, என்னது அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்கும் பொழுது இட் வில் பி அன் எட்டர்னல் பிரிஸ்கிரிப்ஷன். ஹல்லேலூயா. நித்திய காலமான அது வந்து இந்த காலம் எல்லாருக்குமேயான பிரிஸ்கிரிப்ஷன். அடுத்து அந்த 39 வசனத்துல என்ன வாசிக்கிறோம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்துல யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எல்லாருக்குமே சேம் பிரிஸ்கிரிப்ஷன் தான். ஐ மீன் அந்த ஒன்லி ஒன் பிரிஸ்கிரிப்ஷன். அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்லும் பொழுது அந்த பிரிஸ்கிரிப்ஷன் தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஹோலி ஸ்பிரிட் எந்த சபையா இருந்தாலும் எந்த ஸ்தாபனமா இருந்தாலும் அவங்களுக்கு என்னது மருந்து இருக்கிறதா இருக்கிறது இந்த வார்த்தையின் கீழே வர வேண்டும் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட வேண்டும் ஹல்லேலூயா அதன் கீழே வந்தாதான் ஆசீர்வாதம் அது நமக்கு இல்லைன்னா இதை வெறும் பைபிளை நம்ம புரட்டி புரட்டி பார்க்கறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு அநேகர் வந்து ப்ரீச் பண்றோம்னு சொன்னா அதெல்லாம் வந்து அவங்க வந்து பைபிளை நாங்கள் அப்படி ப்ரீச் பண்றோம் இப்படி ப்ரீச் பண்றோம் பைபிள் நாங்கள் மனப்பாடமா வச்சிருக்கோம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லாம அவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்க பிதாகுமரம் பரிசுத்தாவி நான் வந்தாலும் ஞானஸ்தானத்தை அவங்க அதை நம்பினாங்கன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை அந்த பிதாகுமரம் பரிசுத்தாவி நாம என்ன சொல்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாங்க அந்த வார்த்தை அந்த வசனம் எதை கோட் பண்ணுகிறது இந்த அப்போஸ்தலர் 2:38 தான் காமிக்குது அந்த நாமம் தரிப்பிக்கப்படணும்னா அந்த நாமம் என்னன்னு கண்டுபிடிக்கும் அந்த நேம் என்ன அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவர் அந்த நாமத்தினாலே அவன் ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம் ஹல்லேலூயா வாக்குத்தத்தமான உங்களுக்கும் உங்களுக்கு இல்லைன்னா அது ஜூஸை குறிக்கிறது நம்ம தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்துல எல்லாம் யாவருக்கும் உண்டாயிருக்கும்னு சொல்லும் பொழுது அது ஜென்டைல்ஸை குறிக்கிறது இன்னைக்கு இப்ப அது வந்து நம்ம ஜென்டைல்ஸா இருக்கும் புரஜாதிகளா இருக்கும் இன்னைக்கு நமக்கும் அதுதான் அந்த ஜூஸுக்கும் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் தான் நமக்கும் அதே பிரிஸ்கிரிப்ஷன் தான் இப்ப அந்த ஜென்டைல் சர்ச் முடிஞ்ச பின்பு அங்க இந்த 2 சாட்சிகள் என்ன செய்யறாங்க அவங்க வரும் பொழுது அவங்க மறுபடியும் அந்த ஜூஸுக்கு வார்த்தை போகும் பொழுது சேம் காஸ்பல் தான் போகுது ஹல்லேலூயா அதே காஸ்பல் அங்க போகும் பொழுது 144,000 பேர் ஒருத்தங்க அந்த ஓல்டு உமன் வந்து அவன் மகன் வந்து அவன் எங்கே இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லுவான் அவன் இந்தியாவில் அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் ஆனால் இந்த உமன் வந்து வேற ஒரு தேசத்தில் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப புவராக இருக்காங்க அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு காசு இல்லை அதனால் அவங்க ரொம்ப வந்து பசினால் அவங்க ரொம்ப இழைச்சி போய் அவங்க வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அங்கே சில அந்த சேரிட்டியில் உள்ள அந்த அத்தாரிட்டிஸ்லாம் வராங்க அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா என்று கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க ஐ ஹாவ் எ லவ்லி சன் எனக்கு ஒரு அருமையான மகன் இருக்கிறான் அவன் எங்கே இருக்கான் அவன் அந்த என்ன பண்ணுறான்னு போது அவன் இந்தியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன கேட்குறாங்கன்னா வை வோன்ட் ஹி சென்ட் யூ சம்திங் உங்களுக்கு எதுவுமே அவன் கொடுப்பதில்லையா என்று கேட்கும் பொழுது அவன் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கானோ 10 வருஷமாக இருக்கான் அவன் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் ரொம்ப பெரிய செல்வந்தனாய் அங்கே காணப்படுகிறான்னு சொல்லும் போது அவன் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுவதில்லையா என்று கேட்கும் பொழுது இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் அது கேட்க முடியாது ஐ ஜஸ்ட் காண்ட் ஆஸ்க் என் பையன்கிட்ட போய் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன் எனக்கு ஏதாவது கொடுன்னு அவன்கிட்ட என்னால் போய் கேட்க முடியாது ஆனால் நான் அவனுக்கு லெட்டர் எழுதுவேன் லெட்டர்ஸ் எழுதுவேன் அவனும் எனக்கு வந்து பதில் கடிதங்கள் எழுதுவான் அப்படியாக எழுதும் பொழுது அவன் வந்து எனக்கு என்ன செய்வான் சில வந்து பிரிட்டியஸ்ட் பிக்சர்ஸ் அனுப்புவான் நிறைய பிக்சர்ஸ் எனக்கு அனுப்புவான் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் வந்து ரொம்ப அழகழகாக இருக்கும் அதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அவங்க பைபிளை எடுக்கிறாங்க பைபிளை எடுத்து அவங்க பைபிளை புரட்டுறாங்க அங்கங்கே நடுவு நடுவில் அந்த பிக்சர்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க ரொம்ப அழகழகான பிக்சர்ஸ் அங்கே இருக்கிறது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கும் பொழுது அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா இந்த பெண் வந்து ஒரு பெரிய ஒரு ரிச்சஸ்ட் லேடியாக இருக்க வேண்டிய ஒரு பெண் அந்த பிக்சர்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது அது செக் லீஃபாக இருக்கும் அங்கே அங்கே டிடி எடுத்து அனுப்பியிருக்கான் அந்த பேங்க் டிராஃப்ட் எல்லாமே அந்த பேங்க் டிராஃப்டில் அங்கே சில இமேஜஸ் இருக்கிறது இவங்க எல்லாம் வெறும் படம் தான் அப்படின்னு நினச்சி அவங்க அதெல்லாம் பைபிளில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் அதை பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தா இவங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் வரும் இவங்க அந்த வில்லேஜ்லே இவங்க தான் பெரிய பணக்காரங்களாக இருக்கணும் அவ்வளோ பணத்தை அவன் அனுப்பியிருக்கான் ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலை அதெல்லாம் வெறும் வந்து அவங்க பிக்சர்ஸ்னு நினச்சி பைபிளுக்குள்ளே வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க அவங்களால அது எது எதுவுமே அவங்க வந்து அவங்க அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்காங்க அது போல தான் இன்னைக்கு ஜனங்கள் இருக்காங்க பைபிள் இன்னைக்கு வந்து பைபிள்ல வார்த்தையில கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க இருக்கு எனக்கு வந்து என்ன தேவை இருக்குது? என்னுடைய வாழ்க்கையில வந்து ஹீலிங் வேணும். எங்க இருக்காது? வார்த்தையில இருக்கு. பைபிள் எடுத்து போட்டுங்க, எவ்வளவு ஹீலிங், எவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்கு. என் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி இல்ல, கடன் இருக்குது, அந்த பைபிளை போரட்டுங்க, அங்க பதில் இருக்கிறது. என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணும்? வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, சாத்தான் விரோதமா இருக்கிறான், எவ்வளவு காரியங்களும் விரோதமா இருக்கிறது. அந்த போராட்டங்கள்ல இருந்து எப்படின்னா, அவளுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் பைபிள்ல இருக்குது. ஆமென். அதை வெறுமே வந்து வேர்ட்ஸா அவங்க பாக்குறாங்க, எழுத்தா அவங்க பார்த்தா அவங்களால ஏதாச்சும் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? You don't have to act like the world. வாங்க அந்த உலகத்து மக்கள் அவங்க அப்படி பாக்குறாங்க. அவங்க பைபிள்ல வந்து 1000 புக்ல ஒரு புக்கா பார்த்துட்டு போறாங்க. ஆனா நமக்கு அது அப்படி இல்லை. இட்ஸ் எ ஹோலி புக். இதெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையில வந்து அந்த வல்லமை இருக்கிறது. அது எந்த வார்த்தையிலும் வல்லமை கிடையாது. எவ்வளவு புக்ஸ் இருக்குது, அதுல பவர் கிடையாது. ஆனா இந்த வார்த்தையில பவர் இருக்கிறது. இதை நம்ம லைஃப்ல வந்து விசுவாசத்தோட அப்ளை பண்ணும் பொழுது மிராக்கிள்ஸ் நம்ம லைஃப்ல வர முடியும். ஹல்லேலூயா. நம்ம யாரு? நம்ம யாரா இருக்கோம்? பைபிள புரட்டி பார்த்தா நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு யாருன்னு நம்ம தெரியாம இருக்கோம். எதுக்கு நம்ம வந்து எதுக்காக உலகத்துல வந்திருக்கிறோம் அந்த நோக்கம் தெரியாம எல்லா சபைக்கு போறாங்க. அவங்க ரொம்ப எங்க சபை ரொம்ப பெருசு, இவங்க லட்சக்கணக்கான பேர் வராங்க, ரொம்ப அருமையா வந்து அந்த குயர்ல அருமையா பாடல பாடுவாங்க, ராகமா பாடுவாங்க. அப்படியா நாங்க வந்து அங்க ஆராதனை செய்யறோம். ஆனா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பிக்சர்ஸ். அங்க என்ன செய்யுது? காட்ஸ் வேர்டை நம்ம பார்க்கும் பொழுது நாம யார் என்பது, we are more richer than anyone else. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானை காட்டிலும் நாம மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கோம். ஆமென். இந்த வேர்டை நாம அறிந்திருக்கோம். நம்ம யாரு? நாம வந்து I am the child of a king. நான் ராஜாவின் குமாரன். We are the prince and princess. ஆமென். நாம வந்து ராஜாவின் குமாரன், குமாரத்திலா இருக்கோம். ஜீசஸ் இஸ் மை சேவியர். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய ரட்சகராய் இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் வந்து அவருக்கு பார்க்கும் பொழுது நிறைய நிலப்புலன்கள் இருக்கிறது. 14:2 என்ன வாசிக்கிறோம்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. அவர் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட், அதிகமான ஒரு ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கிறார். அவர் இந்த எந்த காடை பார்க்கலாம், அங்க மற்ற காடெல்லாம் வந்து அவங்களால அங்க ரிச்சஸ்னஸ் கொடுக்க முடியாது. இவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார். நாம வார்த்தையின் கீழே வரும் பொழுது நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை நமக்கு பெற்றுக்கலாம். சாலமோன் என்ன செய்தான்? அவன் வந்து அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவன் கர்த்தருக்கு முன்னாடி ரொம்ப கீழ்ப்படிந்தான். அவன் கேட்ட வார்த்தை ரொம்ப அருமையானது. இந்த ஜனங்களை நான் வழி நடத்த எனக்கு ஞானத்தை தான் சொல்லும் பொழுது அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கல, அவன் கொடுத்தார். ஆனா அதே போல வந்து வார்த்தையின் கீழே நம்ம வரும் பொழுது அந்த நம்ம கேளாத ஆசீர்வாதம் நமக்கு வந்து நமக்கு என்ன பிளஸ்ஸிங், வார்த்தையின் கீழே வார்த்தையின் கீழே நம்ம வந்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படியாக கர்த்தர் அந்த அந்த அதை நம்ம அறிந்துக்கணும். இன்னைக்கு யாருமே அதை அறியல. ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல? அது வெறும் பிக்சர்ஸா, வெறும் லெட்டர்ஸா பாக்குறாங்க. அந்த லெட்டர்ஸ்ல எவ்வளவு வல்லமை இருக்கிறது? எழுத்துக்கொள்ளும் ஆவியே உயிர்ப்பிக்கும். இவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இல்ல. ஹோலி ஸ்பிரிட் இருந்தா, பரிசுத்த ஆவி அவங்களுக்கு இருந்தா அந்த வார்த்தையை 100% விசுவாசிப்பான். நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கும். ஆபிரகாம் 25 அவன் வந்து விசுவாசத்துல வல்லவனா மாறினானே தவிர அவன் டவுன் கிரேட் ஆகல. அவன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விசுவாசத்துல வளர்ச்சி. அதே போல விசுவாசத்துல நம்ம வளர்ச்சி அடையும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் இங்க இருக்கிறது. கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியை நாம வந்து அந்த வழியில வராம நாம ஆண்டவரை பிளேம் பண்ண முடியுமா? அப்படி வழியில வரலன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? கேள்வி கேட்பார். இந்த வார்த்தையின் வழியில வரலன்னா ஒரு நாள் நாம என்ன செய்யணும்? அங்க அவருடைய கேள்விகளுக்கு எங்க போய் கேள்வி கேட்பார்? வெள்ளை சிங்காசன நியாயத்தின், அந்த வெள்ளை சிங்காசனத்துல அங்க இருக்கும் பொழுது அங்க நியாயத்தீர்ப்பவர். அங்க அங்க கேள்வி கேட்கும் பொழுது நான் உனக்கு ஒரு வழியை வச்சேன், இந்த வழியில நீ ஏன் வரல? இந்த வழியில நீ ஏன் வரல? இந்த வழியில வந்திருந்தா நீ வந்து இங்க வெள்ளை சிங்காசனம் முன்பாக வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ வந்து அங்க வந்து பாடி சேஞ்ச் அடைந்து நீ வந்து எட்டானிட்டிக்குள்ள போயிருக்கலாமே. நாம நித்தியத்துக்குள்ளாக போயிருக்கோம். அப்படி கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கும் பொழுது ஜனங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் ஆசீர்வாதம் வரல? நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன் எப்படி ரிஜெக்ட் பண்ணுகிறோம்? அன்பிலீஃப், அவிசுவாசம் வந்து அதை அந்த ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, அவிசுவாசத்தினால ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். விசுவாசத்தோடு நம்ம எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த ப்ராமிஸ் எல்லாமே அவர் அந்த நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்று செய்த அதே அற்புதத்தை இன்னைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜபம் செய்வோம். எங்களை நேசுகிற அன்பின் பரலோபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க முடியாத நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கீழையாத்தின் பிசின் தைலமாய் நிறைய கர்த்தாவே, நீரே அந்த மருந்தாய் இருக்கிறீர். அந்த மருந்தை நாங்கள் அன்று அந்த டாக்ஸினை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டிவைன் ஹீலிங் அது உம்மிடத்திலிருந்து வருகிறது கர்த்தாவே. எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள், எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றையும் நாண்டரே அது உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீர் எங்களுக்காக ஒரு வழியை வச்சிருக்கிறீ கர்த்தாவே. God's provider வேலை நாங்கள் ஒவ்வொருவரும் வர நீராண்டரே உங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த நாளிலே கூட உலகமாண்டவரே அது தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களை அந்த God's provider வேலை நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை நீராண்டரே எங்களை பேர் சொல்லி அறிந்திருக்கிறீ கர்த்தாவே, எங்களை தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. இந்த நாளிலே எங்களை இந்த வார்த்தையிலே கொண்டு வந்து ஆண்டரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க ஒரு சிறிய ஒரு கூட்டமாக எங்களை இந்த தேசத்திலே இந்த இடத்துல நீர் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உலகம் முழுவதும் கர்த்தாவே ஒரு சிறிய குரூப் அங்கே இருக்கிறது. உடைய வார்த்தைக்கென்று உண்மையாக ஆண்டவரே ஜெபிக்கிற, வார்த்தையின்படி வேதத்தை நேசிக்கிற ஆண்டவர் அந்த ஜனத்தை நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. எல்லாரையும் நாங்கள் ஒரு நாள் ஆகாயத்திலே சந்திக்க போகிறோம் கர்த்தாவே. அந்த வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வார்த்தை அதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே உடைய வருகையினால எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தரா இயேசுவே வாரும் என்பதுதான் எங்களுடைய பிரதான ஜபமா இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய வருகை நாளை நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் ஆண்டவரே எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த நாளுக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்பாட்லெஸ் பிரைடாய் காணப்பட நாங்கள் கரைதுரை முதலானவைகள் இல்லாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே முன்னதாக குற்றமற்றவர்களாய் காணப்பட கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களை இந்த நேரத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. இந்த பலியை நீ தாமே அங்கீகரித்தரலும் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பெரிய அற்புத அடையாளங்களை அதிசயங்களை நடப்பிக்க பண்ணி கர்த்தாவே. உமக்கென்று நாங்கள் சாட்சி சொல்ல முடியாக எங்களுடைய ஜீவியத்தை நீ மாற்றும் கர்த்தாவே. ஒவ்வொரு வாழ்க்கையில் என்னென்ன ஜப விண்ணப்பங்கள், வேண்டுதல் விருப்பங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டரலும், அவருடைய ஜப விண்ணப்பத்துக்கு பதிலை தந்தரலும். நாங்கள் பதிலை பெற்றவர்களாய் இங்கே கடந்து செல்ல கிருபை தாரும் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரே மீட்பினாரும் இரட்சகராகிய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.